ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசி நூலில் ஆறாவது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய வகுப்பில் வந்து அந்த சித்திர தீபத்தில் 86 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். இப்போ அந்த 86வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆத்மா வந்து அணுவளவும் கிடையாது, உடல் அளவும் கிடையாது, அது ஆகாயம் போல சர்வகதமும் நிரவயமும் ஆகும் என்று பார்த்தோம். அதாவது எப்படி ஒரு வெட்ட வெளி எங்கும் எதிலும் வியாபித்திருக்கோ, அதில் எதுவுமே எப்படி ஒட்டாமல் இருக்கோ, அது மாதிரி தான் ஆத்மா வந்து எதிலையும் ஒட்டாமல் இருக்குது அப்படிங்கிறத நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். இப்போ இது போன்ற ஒரு விசாரணைகளை நம்ம மேற்கொண்டுகிட்டு இருக்கும்போது, இப்போ இந்திய தத்துவ உலகம் வந்து இத்தோடு நின்றுவிடவில்லை, இன்னும் சில புதிய விவாதங்கள் தொடங்குகிறது என்று பார்க்க முடிகிறது. ஏன்னா இப்போ நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய சனாதன தர்மத்தில் நிறைய ரிஷிகள் வந்து போனாங்க. அதில் நிறைய மார்க்கங்கள், நிறைய மதங்கள், நிறைய சமயங்கள் அப்படி எல்லாமே இருந்தாலும், அந்த கடைசியாக முடிந்த முடிவாக இந்த அத்வைத வேதாந்தம் தான் ஒரு சரியான பாதையை நமக்கு காட்டி கொடுக்குது. அதற்கான அத்தனை விஷயங்களையும் நிரூபணம் செய்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே மற்ற மதவாதிகள் எல்லாம் வந்து இவர்களோட வாதம் புரிந்து பல கருத்துரைகளை முன்வைத்தாலும், இன்னும் சிலர் வந்து இன்னும் சில சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான விடைகளையும் நம்முடைய அத்தியாத்ம ஞான வழியிலே வந்த மகரிஷிகள் தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ வந்து ஆத்மா இருக்கிறது அப்படின்னு எல்லோரும் ஒப்புக்கொண்ட பிறகு கூட, அதன் ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லோருக்குமே எழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த சந்தேகத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகளும் இருந்தன. அந்த வகையில் ஒருத்தர் வந்து ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் வந்து அணு அளவு அப்படின்ட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அணுவளவு இல்லை, அந்த உடல் அளவு அப்படின்ட்டாங்க. அதாவது எறும்பு அளவுக்கு இருந்தால் எறும்பளவு ஆத்மா, யானை அளவுக்கு இருந்தால் யானை அளவுக்கு ஆத்மா. இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். இப்போ மேலும் 87வது ஸ்லோகம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்ல போகிறாருங்கிறத பார்ப்போம். சித்திர தீபம் 87வது ஸ்லோகம். இத்யுக்த்வா தத் விசேஷபி பகுதா கலகம் யயுஹு அசித்ரூபோ அதஹ சித்ரூப சிதச்சித்ரூப இத்யபி. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 87வது ஸ்லோகத்துல ஆத்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அப்புறம் மிகப்பெரியது மகான் அப்படிங்கிற மகத் அப்படிங்கிற வார்த்தை, அப்புறம் சர்வகதன் அப்படிங்கிற எல்லா வார்த்தைகளையும் நம்ம கூறிய பிறகு கூட, இன்னும் பலரும் அதன் தன்மையை பற்றி பலவிதமான வாதங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு சிலர் அதை ஜடம் என்கின்றனர், இன்னும் சிலர் அதை சைத்தன்யம் என்கின்றனர், இன்னும் சிலரோ அதை சித்து அசித், அதாவது ஜடமும் சைத்தன்யமும் இரண்டும் கலந்தது என்கின்றனர் அப்படின்ட்டு இந்த 87வது ஸ்லோகத்தில் விளக்கம் கொடுக்கிறார். அப்போ இது மாதிரி இன்னும் கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்களை பேசுகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது நம்முடைய பாரத தேசத்திலேயே இத்தனை பிரிவு, அதில் ஒரு சிலர் வந்து ஆத்மாவை ஜடம் என்கிறார்கள், ஒரு சிலர் வந்து அதை சைத்தன்யம் என்கிறார்கள், இன்னும் ஒரு சிலரோ அது ஜடமும் அசித்தும் சித்தும் கலந்ததாக, ஜடமும் அந்த சைத்தன்யமும் கலந்ததாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் நடந்த விவாதத்தில் ஆத்மாவின் அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ தொடங்கக்கூடிய இந்த விவாதத்தில் ஆத்மாவின் இயல்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான கேள்வியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. தத்து விக்ஷேஷ அபி அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு இல்லையா, அதாவது அதன் தன்மையை பற்றி அப்படின்னு பேசுகிறாரு. அப்போது ஆத்மா இருக்கிறது என்று ஒப்புக்கொண்ட பிறகும், அதன் ஸ்வரூபம் என்ன என்பதில் ஒற்றுமை இல்லை. பகுதா கலகம் யயுகு, பலவிதமான விவாதங்களில் பலரும் ஈடுபட்டனர். ஆனால் இது வெறும் வரலாற்று செய்தி மட்டுமல்ல, இங்கே வித்யாரண்யர் ஒரு எச்சரிக்கையும் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா தர்க்கத்தின் மூலம் மட்டும் நாம் இதை விசாரித்து கொண்டு ஆராய்ந்து சென்றால் ஒவ்வொரு நிலையிலும் பல புதிய கருத்து வேறுபாடுகள் தோன்றத்தான் செய்கின்றது. அப்போ உண்மையாகவே வேத சாஸ்திரத்தின் ஸ்ருதியின் தாத்பரியம் பிடிபடாத வரை இந்த விவாதம் முடியப் போவதில்லை என்பதையே நாம் ஆழமாக பார்க்க முடிகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இங்க வித்யாரண்யருடைய இந்த விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்தா என்ன புரியுது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இப்ப தர்க்கவாதத்துல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஆத்மாங்கிறது ஒரு ஜடம்ங்க அப்படிங்கிறாரு, அதையும் நம்புறதுக்கு கூட்டம் இருக்கு. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, யார் சொன்னா ஆத்மாவை ஜடம்ட்டு, கிடையாது, ஆத்மா வந்து ஒரு சைத்தன்யம் அப்படிங்கிறாங்க. ஆமா அதுவும் உண்மைதான்ட்டு அதே நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாங்க, தப்பு தப்பு, ஆத்மா ஜடமும் இல்லை வெறும் சைத்தன்யமும் இல்லை, அது ரெண்டும் சேர்ந்து இருக்குது, ஜடமாவும் இருக்கும் சைத்தன்யமாவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான குழப்பம். அப்ப இந்த விவாதம் ஏன் முடிவடைவதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கிற அந்த விவாதத்துக்கு என்றைக்கும் முடிவு வரப்போறதில்லை. அதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா, அந்த வேதத்தினுடைய பிரமாண விஷயத்தினுடைய தாத்பரியம் வந்து பிடிபடாத வரைக்கும், அதை பிடிக்க முடியாத வரைக்கும் இந்த விவாதம் முடிவடைவதில்லை என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே வந்து குறிப்பாக அந்த நியாயம், வைசேசிகம் போன்ற பிற தத்துவ பிரிவுகளின் நிலைப்பாடை கவனிக்கும் போது அவர்கள் என்ன சொல்றாங்க, அறிவு என்பது ஆத்மாவின் குணம், அது ஆத்மாவின் ஸ்வரூபம் அறிவு அல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆத்மாவினுடைய குணமா பார்க்கும்போது அதை வந்து ஸ்வரூபமா எடுத்துக்க முடியாதுங்கிறாங்க இந்த நியாய வைசேசிகத்தை சேர்ந்தவர்கள். அது எப்படி புரியலாம் அப்படின்னா, இப்போ ஒரு மலர் இருக்கு, ஒரு மல்லிகை மலர் இருக்கு. இப்போ அந்த மல்லிகை மலருக்கு மனம் குணம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா. அப்போ மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மெல், அதாவது அந்த ஜாஸ்மைன் ஸ்மெல் இருக்கு இல்லையா, மல்லிகை பூனுடைய மனம் வந்து நம்ம ஸ்மெல் பண்ணுறோம். அந்த ஸ்மெல்லு தான் வந்து அந்த மலருக்கான ஒரு குணம். ஆனால் மலருக்கான ஸ்வரூபம் அப்படி இருக்கான்னா அது எப்படி அப்படி சொல்ல முடியும். அது மாதிரி ஆத்மாவுக்கு அறிவு என்பது ஒரு குணம், அதுவே அசித் என்ற அந்த ஜடத்தின் ஆத்மவாதத்தின் அடிப்படையாக அந்த அறிவே அதனுடைய உருவம் என்பதாக ஒப்புக்கொள்ள முடியாது என்பதாகவே ஒரு சிலர் வாதிடுகிறார்கள் என்று இங்கே பார்க்க முடிகிறது. அவர்கள் தான் நியாயம், வைசேசிகம் போன்ற தரிசனத்திலே வந்த ரிஷிகளாக பார்க்கிறோம். அப்போ இது உபநிஷதங்களின் மைய நோக்கத்திற்கு மிக மிக நெருக்கமானதான ஒரு விவாதமாக பார்க்கிறோம். ஏனென்றால் ஆத்மா என்பது அறிவுடைய ஒன்று அல்ல, அதாவது அறிவு என்பது அது ஒரு குணமாக அவர்கள் பார்க்கிறார்கள். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதான் இந்த ஸ்மெல்லை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி இப்போ விளக்கு இருக்கு அப்படின்னா விளக்கிடமிருந்து ஒரு வெளிச்சம் வருது. இப்போ அந்த வெளிச்சம் வந்து அது குணம் கிடையாது இல்லையா. இப்போ வெளிச்சத்தை வந்து குணம்னு சொல்ல முடியாது, அந்த ஒளியை வந்து ஒரு இயல்பு என்று சொல்லலாம். அது மாதிரி சைத்தன்யம் தான் ஆத்மாவின் ஸ்வரூபம் அப்படின்னு இன்னும் சிலர்கள் இப்படி விளக்கங்களை தருகிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. அப்போ ஆத்மா வந்து முழுவதும் சைத்தன்யமும் அல்ல, முழுவதும் ஜடமும் அல்ல, இரண்டும் கலந்தது அப்படிங்கிற மாதிரியும் இந்த முரண்பட்ட கருத்துக்களை பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே அதே சமயம் நாம் வந்து ஒரு விஷயத்தை அறிகிறோம் அல்லது அறியாமல் அறியாமையையும் அனுபவிக்கிறோம். சில நேரங்களில் செயல்படுகிறோம், சில நேரங்களில் சோர்வடைகிறோம். ஆகவே ஜீவனிடத்திலே அந்த அறிவும் அறியாமையும் இரண்டும் கலந்திருப்பது போலவே இங்கு ஆத்மாவினிடத்திலேயும் ஜடத்தன்மையும் சைத்தன்யத்தன்மையும் கலந்துதான் இருக்கிறது என்று சிலர் வாதிடுகின்றார்கள் என்று பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே இந்த நிலை வந்து நம்ம ஆழ்ந்து விசாரணை பண்ணி பார்க்கும்போது, ஒரு பொருளை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அங்கே குணத்தையும் ஸ்வரூபத்தையும் நிச்சயமாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம். இப்போ உதாரணமாக நெருப்பில் வந்து ஒரு இரும்பு போடுறோம், அந்த இரும்பு வந்து பயங்கரமாக சூடாக சூடாக அப்படியே சிவந்த நிறமாக மாறி அப்படியே தக தகன் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல அது நெருப்பா இல்லை இரும்பா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இப்போ அந்த உண்மையிலே அங்கே போட்டது வந்து ஒரு இரும்பு உரண்டை தான் போட்டோம், ஒரு இரும்பு குண்டை தான் போட்டோம் நெருப்பில். ஆனால் அது நெருப்பில் காஞ்சி அப்படியே நெருப்பாகவே மாறிடுச்சு. அப்போ நெருப்பினுடைய குணத்தை எடுத்துக்கொண்டு அந்த இரும்பு உரண்டையானது பிரதிபலிக்கிறது. அது மாதிரி தான் இங்கே உடல் வந்து ஜடம்தான், ஆனால் அந்த சைத்தன்யத்தினுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு இங்கு செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் இங்கு பார்க்க முடிகிறது என்று இந்த நூலாசிரியர் சொல்கிறார். அப்போ என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கணும்னா, அந்த சித்தும் அசித்தும் கலவையாக தோன்றுகிறது என்பதை முன்னிறுத்துகிறார்கள். ஆனால் அதனால் ஆத்மாவே கலப்பு என்று ஆகிவிடாது. ஏனென்றால் பின்னர் சிதாபாச சித்தாந்தத்திற்கு அது அடிப்படையாக அமைகிறது என்று இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் பார்க்க முடிகிறது. அப்போ ஆத்மாவின் பரிணாமம் ஆராயப்பட்டது, இப்பொழுது ஆத்மாவின் ஸ்வரூபம் ஆராயப்படுகிறது. அப்போ இங்கே சித்திரதீபம் என்ற இந்த அத்தியாயத்தினுடைய அடுத்த கட்டம் எப்படி போகுது அப்படின்னா, இப்போ நான் அறிவுடையவனா அல்லது அந்த அறிவே நானா அப்படின்ற இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை ஆராய்ந்து விசாரித்து புரிந்து கொண்டால் வேதாந்தத்தின் மைய கதவு திறக்க தொடங்கும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கிய சாரமாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்போ இங்க வந்து வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ அசித் ரூபமா, அதாவது அசித்துன்னா சித்தக்கு எதிர்ப்பதம், சான்ஸ்கிரிட்ல வந்து சித்துன்னா அறிவு, அசித்துன்னா அறியாதது ஜடம் என்று பொருள். அறிவுன்னா அதுக்கு வேல்யூ இருக்கு, அறிவு இல்லைன்னா ஜடம்னு சொல்றோம். ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட் வேர்ட்ல எப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து அறிவு இல்லைன்னா நம்ம எப்படி திட்டுவோம் தெரியுமா, சான்ஸ்கிரிட்ல நீ என்ன ஜடமா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அதுவே ஒருத்தர் நல்லா சிறப்பாக செயல்பட்டானா நீ ரொம்ப அறிவாளி அப்படின்னு அவனை பாராட்டுவோம். அப்போ இங்க அறிவுக்கு ஆப்போசிட் வேர்டு ஜடம், அப்போ அது அசித் என்று சொல்றோம். அப்போ அசித் ரூபமா பார்க்கும்போது ஆத்மா ஜடம், சித் ரூபமா பார்த்தா ஆத்மா சைத்தன்யம். அப்போ இங்க சித்தும் அசித்தும் இரண்டும் கலந்துதான் இருக்கிறது என்பது பார்க்க முடிகிறது இல்லையா. இப்போ வித்யாரண்யர் இவற்றை வரிசையாக ஆராய்ந்து இறுதியிலே உபனிஷத்துக்களின் சித்தாந்தமான சித்தேவ ஆத்மா என்பதை நிலைநாட்டப் போகிறார் என்று நம்ம பார்க்க முடியுது. எப்படின்னா, இப்போ இந்த 87வது ஸ்லோகத்துல வித்யாரண்யர் வந்து மூன்று முக்கியமான கருத்துக்களை முன்வைத்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா வந்து ஜடம், ஆத்மா வந்து சைத்தன்யம், அதே ஆத்மா வந்து ஜடமும் சைத்தன்யமும் கலந்த கலப்பு. இந்த மூன்றும் மூன்று விதமான கருத்துரைகள். இந்த மூன்று விஷயங்களிலும் மூன்று விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், அதாவது புரிந்து கொண்ட மனிதர்கள். ஒருத்தர் வந்து ஆத்மாவை ஜடம்னு தான் வாதம் புரிவாங்க, அவங்க வந்து ஆத்மாவை ஒரு நாளும் அறிவு என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சிலர் வந்து ஆத்மா அறிவு தான் சொல்லுவாங்க, ஆனால் ஆத்மா நிச்சயமா ஜடமாக முடியாதுன்ட்டு அவங்க வாதம் பண்ணுவாங்க. இன்னொரு சாரர் என்ன பண்றாங்க, ரெண்டுமே தப்பு, ஆத்மா கிட்ட வந்து ஜடத்தன்மையும் இருக்கு அறிவுத்தன்மையும் இருக்கு என்று இரண்டும் கலந்ததை சொல்வதாகவும் பார்க்க முடியுது. இப்போ இந்த ஆத்மா அசித் என்ற நிலைப்பாட்டை உடையவர்களை இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துறார். சாதாரண மக்களின் கருத்து, அதாவது மிகப்பெரிய மீமாம்சர்களுக்கும் நியாய தத்துவவாதிகளுக்கும் கூறுகின்ற கருத்து என்ற அடிப்படையில் இப்போ நம்ம அடுத்த ஸ்லோகம் 88வது ஸ்லோகம் பார்க்குறோம். அதில் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். பிரபாகராஸ் தார்க்கிகாச்ச பிராகுரஷ்யா சிதாத்மதாம் ஆகாசவத் திரவிய மாத்மா சப்தவத் தத் குணஸ்தி. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, 88வது ஸ்லோகத்துல பிரபாகர அப்படிங்கிற மீமாம்சகர்கள், அதாவது நம்முடைய வேதாந்த மரபு வந்து மீமாம்சர்களுடைய மரபுல வருது. நம்ம ஏற்கனவே நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய தரிசனங்கள் நம்ம பல இருக்குன்னு சொன்னோம். அது என்னென்ன சொன்னோம்னா, நியாயம், வைசேசிகம், சாங்கியம், அப்புறம் மீமாம்சத்திலேயே இரண்டு பிரிவுகள், அதாவது பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம், இப்படின்ட்டு நிறைய தரிசனங்கள் இருக்கு. அது இல்லாமல் மற்ற மதங்களும் நம்ம பாரத தேசத்தில் அதுக்கு பின்னாடி வந்தது. இப்போ நியாயம், வைசேசிகம், சாங்கியம் அப்படிங்கிற மற்ற ஆதி மதங்களுக்கு பின்னாடி நிறைய புது புது மதங்கள் எல்லாம் தோன்றின. அதில் நியாயம் வைசேசிகம் அப்படிங்கிற ஒரு சாரர் வந்து அணுவாதிகளாக இருந்தாங்க, ஒரு சாரர் இப்படி இந்த சமண சமயத்தை சார்ந்த நிலையில் அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி ஆன்மாவனுடைய உருவம் இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. இப்படியெல்லாம் பல பிரிவினர்கள் இருந்தாலும் இங்கே பிராபகர மீமாம்சகர்களும் நியாய தார்க்கிகளும் ஆத்மா அசித் ஸ்வரூபம் உடையது என்று கூறுகின்றார்கள். அதுக்கு என்ன அவங்க உதாரணம் காட்டுறாங்கன்னா, ஆகாயம் ஒரு திரவியம் மாதிரி, ஒரு பொருள் மாதிரியும், அதில் ஒளி என்ற ஒரு குணம் இருப்பது போலவும் ஆத்மா ஒரு திரவியம், அறிவு வந்து அதாவது அதன் குணம் மட்டுமே என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது. அதாவது பிரபாகர மீமாம்சகர்கள் வரிசையில். அப்ப இந்த ஸ்லோகத்தின் தத்துவ பின்னணி என்ன அப்படின்னா, வித்யாரணர் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வேறுபாட்டை இங்கு சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகிறது. அதாவது ஆத்மா அறிவுடையதா அல்லது அந்த ஆத்மாவே அறிவா, இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை நாம் இங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனா இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்க ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது. பிராபாகரா அப்படிங்கிற மீமாம்சகர்கள் வந்து இந்த பிராபாகரர் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியருடைய மரபுல வராங்க. அதாவது மீமாம்சகர் மரபுலயே வந்து இன்னொரு சாரர் இருக்காங்க, அவங்க வந்து பிராபாகர மரபு. அந்த அவர்கள் மீமாம்சர்களாக இருந்தாலும் அந்த அந்த ஆச்சாரியர் வந்து வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார், கர்மத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆத்மாவையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஆத்மா வந்து சுத்த சைத்தன்யம் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப தார்க்கிக்காக அப்படிங்கிற ஒரு சாரர் இருக்காங்க, இது வந்து நியாய வைசேசிக மரபை சுட்டி காட்டுகிறது. அப்ப இவர்களின் பார்வையில் உலகம் பல திரவியங்களால் ஆனது, ஆத்மாவும் அவற்றில் ஒன்று, ஆகாசவத் திரவியம் ஆத்மா, இதுவே அவர்களின் மைய கருத்து என்பதாக இங்கு நம்ம பார்த்து புரிந்து கொள்ளும் போது, ஆகாயம் ஒரு திரவியம், ஆகாது ஒரு பொருள், அதிலிருந்து ஒரு ஒளி வெளிப்படுகிறது, அந்த ஒளி ஆகாயத்தின் ஸ்வரூபம் அல்ல, அதன் குணம். அதுபோல ஆத்மா ஒரு பொருள், அறிவு அதனுடைய குணம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இதன் விளைவு என்ன, இதனுடைய கருத்துப்படி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஆத்மா வந்து எப்போதும் அறிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் அறிவு இருக்கும், சில சமயம் அறிவு இருக்காது, அறிவு வந்து போகும், ஆனால் ஆத்மா மட்டும் எப்போதும் நிலைத்திருக்கும். இதுவே நியாயவாதிகளுடைய நிலைப்பாடு என்று பார்க்கிறோம். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சப்தவத் தத் குணஸ்திதி, இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான வரி. இது என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ஒளி வந்து ஆகாயத்தினுடைய குணம் என்பதாக புரிய வைக்கிறாங்க. சப்தவத் தத் குணஸ்திதி. அப்ப என்ன இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த அறிவு இருக்கு இல்லையா, சித்து இருக்கு இல்லையா, அது ஆத்மாவினுடைய குணமாக அவர்கள் கூறுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டே வரும்போது நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இப்ப நாம வந்து அத்வைத வேதாந்த வழியில அத்வைத வேதாந்த மரபுல வரோம். அதுக்கு குரு வந்து யாருன்னு சொன்னேன், வியாச மகரிஷி. அதாவது மீமாம்சகர்கள் வரிசையில உத்தர மீமாம்சம், பூர்வ மீமாம்சம் என்ற இரண்டு மிக பெரும் பிரிவுகள் இருக்கு. அதுல வந்து ஆரம்பத்துல வந்த பூர்வ மீமாம்சம் வந்து இருமைகளால் சூழப்பட்டது, அதுல துவைத மரபு கலந்திருக்கும். அதுக்கு ஆச்சாரியர்கள் வந்து ஜெய்மினியாக இருந்தாலும் இன்னும் சில துணை ஆச்சாரியர்கள் வருவாங்க. ஏன்னா ஜெய்மினிக்கு கீழே கத்துக்கிட்ட ஆச்சாரியர்கள் நிறைய பேர் வருவாங்க, அதுலதான் பிராபகரர் அப்படின்ற ஒருத்தர் வராரு. இது மாதிரி நிறைய மகரிஷிகள் வந்து இந்த சாஸ்திரங்களை மக்களுக்கு உபதேசிப்பதற்காக இந்த வைதிக நெறியில நம்முடைய பாரத தேசத்துல வந்தாங்க. அப்படி வர வர மாற்றங்கள் நிறைய நடந்தது. அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்ல வந்து அதிக நாட்டம் உண்டாக்கியது, ஆர்வம் அதிகமானது. அதன் காரணமாக சில அக்கிரமங்களும் நடந்தது என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்முடைய வைதிக நெறியை வந்து பர்ஃபெக்ட்னு நம்ம சொல்லலை. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே விசாரணை பண்ணி இது சரி இது தவறுங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு சரியான பாதையை தான் நம்ம முடிவு பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ விசாரம் தானே பண்றோம், நம்ம நிறைய நூல்களை எடுத்து படிச்சு படிச்சு வேதம் என்ன சொல்லுது, அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது, சைவ சமயம் என்ன சொல்லுது, வைணவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு எல்லா நூல்களையுமே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம அப்படியே குருட்டுத்தனமா ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே பயணம் பண்ணுவது கிடையாது. ரெண்டாவது, நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வழியில வந்த பல சாஸ்திரங்கள் இருந்தாலும் நம்ம வந்து இறைவன் வந்து இரண்டு வகையில பிரிச்சு பார்க்க முடியாத நிலைப்பாடத்தை நம்ம ஆழமா நிலைநிறுத்துறோம். ஏன்னா இறைவனுக்கு வேறாக இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுங்கிறதுல நம்முடைய அத்வைத வேதாந்தம் ஆழமா நிற்குது. அப்ப அந்த அடிப்படையில ஆத்மாவும் ஒன்றுதான் என்பதை அடித்தளமாக சுட்டி காட்டுது. ஏன்னா ஆத்மா வந்து பல ஆத்மாக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அத்வைத சாஸ்திரம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை நம்ம ஏற்கனவே நம்ம பாட நூல்கள்ல ஆழமா உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். இப்ப ஏற்கனவே நம்முடைய வேதாந்த சாஸ்திர வழியில வர்றவங்களுக்கும் இது நல்லாவே தெளிவா புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம மாற்றி மாற்றி பேசுறது இல்லை, எப்பவும் ஒரே விஷயத்தை தான் பேசுறோம், ஒரே மாதிரிதான் பேசுறோம். அது உங்களுக்கு புரியலங்கிறதுனால சில உதாரணங்களோட விளக்கம் கொடுக்குறோம். அப்போ அந்த விளக்கங்களை வச்சு நாம இன்னும் கொஞ்சம் விவேகத்தால முன்னேறிக்கணும். அப்ப இங்க நாம இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில அந்த அறிவு இருக்குது, அறிவு இல்லாம இருக்குது, ஆத்மா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அப்ப உடனே ஒரு நுண்ணியமான கேள்வியை நம்ம இங்க நம்முடைய அத்வைத வேதாந்த வழியில பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, இப்ப நான் அறிவுடையவன் என்று ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா, அப்படி சொல்பவன் யார் என்று நம்ம கேட்போம். நம்ம அத்வைத வேதாந்தத்துல மட்டும்தான் இந்த கேள்வியை எழுப்போம், வேற யாரும் எழுப்ப மாட்டாங்க. இப்ப ஒருத்தன் வந்து நான் அறிவாளின்னு சொன்னா, அந்த அறிவாளின்னு சொல்ற நீ யார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். அப்ப அந்த அறிவை யார் அறிகிறார் என்று கேள்வி கேட்போம். அப்ப அறிவு ஒரு குணம் மட்டுமே என்றால், அந்த குணம் இருப்பதையும் அறிகின்ற அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு மேலும் ஒரு விஷயத்தை நம்ம கேட்போம். ஏன்னா இங்க அவங்க சொல்றது என்னன்னா, ஆத்மா இருக்கு, ஆத்மாவினிடத்துல வந்து அறிவுங்கிற ஒரு குணம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இப்ப என்ன இங்க முரண்பாடான விஷயம்னா, ஆத்மாவே அறிவு அப்படின்னு சொல்றதா, இல்ல ஆத்மாவினிடத்துல அறிவு இருக்கிறது என்று சொல்வதா? இந்த ரெண்டு கேள்வி தானே இப்போ மேஜர் க்வெஸ்சன்ஸா இருக்கு. ஆத்மா மட்டும்தான் இருக்குன்னா, அப்ப ஆத்மா அது எப்படி இருக்குன்னு தெரியணும். அந்த ஆத்மா தான் அறிவா இருக்குதுன்னு சொன்னா, அப்ப ஆத்மா அறிவா இருக்குதா இல்ல அந்த அறிவே ஆத்மாவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது இல்லையா. அப்ப இதான் தர்க்கவாதிகள் கேட்கிறாங்க, நம்ம அதுக்கு விளக்கங்களை கொடுக்குறோம். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, ஒருத்த வந்து நான் சோகமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், அல்லது எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னாலும், எல்லா அனுபவங்களுக்கும் அந்த அறிவு ஒரு இடைப்பட்ட குணமாக வந்து போகிறதா, அல்லது எப்போதும் பிரகாசிக்கின்ற அடிப்படை சைத்தன்யமா அப்படின்னு நம்ம இதை ஆராய்ந்து பார்த்தோம்னா, இங்கு வேதாந்தம் ஒரு கேள்வி எழுப்புது. ஒரு ஆழமான ஓமானத்தை வச்சு நமக்கு விளக்கமும் கொடுக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஒரு நியாயவாதி பேசும்போது சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, ஒளி என்பது விளக்கின் குணம் அப்படிங்கிறான். இப்போ வேதாந்தி அத்வைத வேதாந்தி கேட்கிறான், சரி ஒளியை எடுத்து விட்டால் விளக்கு என்று சொல்லப்படுவது எது என்று கேட்கிறான். அப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்லுவான், ஏனென்றால் ஒளியே தான் விளக்கினுடைய இயல்பு. அது மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை போய் நீ இப்படி குழப்பறியப்பா அப்படின்ட்டு நம்முடைய அத்வைத வேதாந்திகள் ஆழமான ஒரு கருத்தை முன்வைப்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இப்ப நான் சொல்ற க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் உங்களுக்கு புரியுதா? அதாவது எப்படி அவங்க ரெண்டு பேரும் வாதம் பண்றாங்க அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. அதாவது நியாயவாதி என்ன சொல்றான்னா, ஒளி வேற, ஒளியினுடைய குணம் வேற அப்படின்னு அவன் சொல்ல வரான். இப்ப ஒளி அப்படிங்கிறது வந்து விளக்கினுடைய குணமாக அவன் பார்க்கறான். அப்போ ஒரு விளக்கினுடைய குணமாக இருந்தா அதுல இருந்து ஒரு வெளிச்சம் மட்டும் வருது, அதான் அதனுடைய குணம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அத்வைத வேதாந்தி அதுக்கு ஒரு கேள்வி எதிர்வாதம் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னா, சரி இப்ப அந்த விளக்குல இருந்து வருகின்ற ஒளி தான் அதனுடைய குணம்னா, இப்ப அந்த ஒளியை நான் எடுத்துடுறேன், அப்ப அங்க விளக்குன்னு நீ எதை சொல்லுவேன்னு கேட்கிறோம். அவன் என்ன சொல்லுவான், யோசனை பண்ணி பாருங்களேன், அந்த ஒளி வந்தால் தானே அதுக்கு விளக்குன்னே பேரு. அந்த ஒளி இல்லாத ஒரு பொருளை போய் யாராவது விளக்குன்னு சொல்லுவோமா? இல்ல இன்னும் புரியற மாதிரி வச்சுக்கலாம். இப்ப சூரியன் இடத்துல இருந்து ஒரு ஒளி பிரகாசம் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. இப்ப சூரியன் வேற, சூரிய ஒளி வேற அப்படின்னு அந்த தர்க்கவாதி பதில் சொல்றான்னு வைங்களேன். சூரியன் வேறங்க, ஆனா சூரியன் இடத்துல இருந்து வெளிப்படுற அந்த ஒளி தாங்க சூரியன் இடத்துல இருக்கிற குணம்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அதாவது சூரியனுக்கு ஒரு குணம் இருக்கு, அதுதான் சூரியனுடைய ஒளி, அது வெளிப்பட்டு பிரகாசிக்க வைக்குதுன்னு சொல்றான். இப்ப நம்ம அத்வைத வேதாந்தி என்ன கேட்கலாம் அப்படின்னா, சரி அப்ப சூரியன் வேற, சூரியனுடைய குணமாகிய ஒளி வேறன்னு சொல்றியப்பா, அப்ப அந்த ஒளியை நான் குணத்தை நீக்கிடுறேன், அப்போ அங்க என்ன இருக்கும்னு கேட்கிறோம். என்ன இருக்கும்? அந்த சூரிய ஒளியை நீக்கிட்டா அங்க சூரியனே இருக்காது. ஏன்னா அந்த சூரியனே தான் ஒளி, ஒளியே தான் சூரியன். அப்ப பிரிக்கவே முடியாத ஒரு விஷயத்த ஏன் இப்படி இரண்டாக பிரித்து பார்க்கிறீர்கள் என்பதுதான் இங்க அத்வைத வேதாந்திகளுடைய ஆழமான கருத்து. அப்போ இங்க ஒளிதான் அந்த விளக்கின் இயல்பு என்பது போல, ஒளிதான் அந்த சூரியனின் இயல்பு. அப்ப அது மாதிரி இங்க சைத்தன்யத்தை நீக்கிவிட்டு ஆத்மாவை நினைக்கவே முடியாது என்று நம்முடைய அத்வைத ஞானிகள் அறிவுறுத்துகிறார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், வித்யாரியனர் வந்து நிறுவக்கூடிய ஒரு முக்கியமான வாதம் என்ன, இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய தத்துவம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அவங்க பண்ண விவாதம் என்ன, ஆத்மாவின் அளவு என்னன்னு கேட்டாங்க. இப்ப பண்ற விவாதம் என்னன்னா, ஆத்மாவின் இயல்பு என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அளவு, அது அணுவளவு இருக்கா இல்ல உடம்பளவு இருக்காங்கிற ஆர்குமெண்ட் ஓடி போய் அதெல்லாம் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா ஆத்மா சர்வகதம், அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கு, அது இவ்வளவுதான் அளவுன்னு சொல்ல முடியாது. அது வந்து நுண்ணியதிலும் நுண்ணியதாக இருக்கிறது என்று நாம் சொல்வதற்கு என்ன காரணம், அதான் விளக்கம் கொடுத்தோம். உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால, அது கண்ணுக்கு புலப்படாததுங்கிறதுனால அப்படி சொல்றமே தவிர, நீ நினைக்கிற மாதிரி இது நுண்ணியதுங்கிறதுக்காக மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாருங்கிறதுக்காக நாங்க சொல்லவே கிடையாது. அது உன்னால புரிந்து கொள்ளவே முடியாத மிக நுண்ணியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம அணுவிலும் அணுவாயிருக்கிறான்னு சொல்றோம் அந்த ஆத்மாவை. ரெண்டாவது அது மிக மிக பெரியது என்று சொல்வதனுடைய நோக்கமும் நம்ம அப்படித்தான் சொல்றோம். ஏன்னா அது இவ்வளவுதான் அடக்கமா, இந்த உடம்புக்குள்ளதான் அடங்குமா அப்படின்னா அப்படி இல்லை. அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறதுக்கு அந்த ஆத்மாவினுடைய பெருமையை இப்படி நம்ம புகழ்றோம். அதனுடைய வைபவத்தை அது சிறிதிலும் சிறிது பெரிதிலும் பெருது என்று நம்முடைய அத்வைத வேதாந்தம் உபநிடதங்கள் எல்லாம் சொல்றத இவங்க குதர்க்கமா கேள்வி கேட்டு அந்த அளவை கண்டுபிடிக்க பார்த்தாங்க. இப்ப வந்து இயல்பை கண்டுபிடிக்க பாக்குறாங்க. அப்ப இங்க அதன் முதல் நிலையில அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆத்மா என்பது ஒரு பொருள் என்பதாக, திரவியம் என்பதாக முடிவு பண்றாங்க. அதுல வந்து சைத்தன்யம் என்ற அந்த சித்து தான் அதனுடைய குணம் என்பதாக முடிவு பண்றாங்க. அப்ப வித்யாநிலை வந்து இதை என்ன சொல்றாருன்னா, அந்த நுணுக்கமான விஷயத்தை வந்து ஆராய்ந்து பார்த்து, சைத்தன்யம் வந்து ஆத்மாவின் குணம் அல்ல, அந்த சைத்தன்யமே ஆத்மாவின் ஸ்வரூபம் என்பதை நிறுவப்போகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அதுதான் நம்ம வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த வேதாந்த பாடங்கள்லாம் எடுக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னா, சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு வேதத்துல. மகா வாக்கியத்தினுடைய அடிப்படையில இறைவனை வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, சத்து சித்து ஆனந்தம். அப்ப சத்து சித்து ஆனந்தம் என்ற சத்துனா இருப்பு, சித்துன்னா அறிவு. அந்த சித்துனால சத்து அறியப்படும் போது ஆனந்தம் மலர்கிறது, ஆனந்தம் உண்டாகிறது. ஆனா சத்து இருப்பதை சித்துனாலதான் அறிய முடியும். அப்போ சித்துங்கிறது என்னன்னா சத்தினுடைய குணம் என்று சொல்ல முடியாது. அந்த சத்திடத்திலேயே சித்து இருக்கிறதுனாலதான் சத்து சத்துன்னு சொல்றியா, அது எப்படிப்பா இருக்குன்னு கேட்டா அது சித்தா இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, சூரியன் சூரியன் சொல்றியப்பா அது எப்படி இருக்குன்னா அது ஒளியா தான் இருக்குன்னு சொல்ல முடியே தவிர, ஒளி வேற சூரியன் வேறன்னு சொல்ல முடியாது. சூரியன் சூரியன் சொல்லுவோம், அப்ப சூரியன் என்ன, சூரியனுடைய குணம் எடுத்து ஒளின்னு சொல்லக்கூடாது. சூரியன்னாலே அது ஒளி பிரகாசம் தான், அது மாதிரி ஆத்மானாலே அது அறிவு பிரகாசம் தான். இப்படி புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு முரண்பாடான கருத்துக்களை முன் வைக்க கூடாது. அது தர்க்கவாதிகள் வைக்கிறாங்க, அவங்க வந்து புரியாம வைக்கிறாங்க. அப்படி அவர்கள் வைத்தாலும் தவறு இல்லை, ஆனால் அதற்கான விளக்கங்களையும் நாம் நிரூபிக்கின்றோம் என்பதை நம்ம இங்க பாக்குறோம். இப்ப அறிவு என்பது அதனுடைய குணம் மட்டுமே என்று அவர்கள் கூறுகிறார்கள், அது அவர்களுடைய கண்ணோட்டம். ஆனா உண்மையில அப்படி கிடையாது என்று வேதாந்தம் பின்னாடி நிரூபிக்குது. எப்படின்னா ஆகாயத்துல எப்படி ஒளி வேற, ஆத்மாவின் இடத்துல அறிவு வேறன்னு இவங்க சொல்றத நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. ஆத்மா ஒரு திரவியம், சைத்தன்யம் அதன் குணம் என்பதாக அவர்கள் கூறுவதை நாம் வந்து அதை கடந்து இனி வருகின்ற 89வது ஸ்லோகத்துல இன்னும் ஒரு படி மேல போய், சைத்தன்யம் மட்டுமல்ல பல மனநிலைகளும் ஆத்மாவின் குணங்களே என்பதை கூறுவதை இனி விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் என்பதாக இந்த நூல்ல பாக்குறோம். அது 89வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இச்சாத் வேச பிரயத் நாஷ்ச தர்மா அதர்மௌ சுகா சுகே தத் சம்ஸ்காராச்ச தஸ்யைதே குணாஸ்சிதி வதீரியாக. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப விருப்பம் வெறுப்பு முயற்சி, அதுக்கப்புறம் தர்மம் அதர்மம், சுகம் துக்கம் மற்றும் அவற்றால் உண்டாகும் வாசனைகள் ஆகிய இவைகள் எல்லாம் சைத்தன்யத்தை போலவே ஆத்மாவின் குணங்கள் என்று கூறப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதாவது ஆத்மாவின் இடத்துல வந்து இப்போ அறிவு அப்படிங்கிற ஒரு குணம் இருப்பதாக அவர்கள் முன்வைக்கிறார்கள் இல்லையா. ஆத்மானா அதுக்கு அறிவுங்கிற ஒரு குணம் இருக்கு, அந்த விளக்குன்னா அதுக்கு ஒளிங்கிற ஒரு குணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க முன்வைக்கிறாங்க. ஆகாயம் என்றால் ஆகாயத்தின் இடத்துல ஒளி என்ற ஒரு குணம் இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இப்படி பல விதமா சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து நியாயவாதிகளுடைய பார்வையில, ஏன்னா நியாயவாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆத்மா ஒரு பொருளாக பார்க்கிறதுனால அறிவு வந்து அதனுடைய ஒரு குணம் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த அனுபவங்கள்னால ஆத்மா பல குணங்களில் வெளிப்படுது என்று கூறுகிறார்கள். அதை இச்சா என்ற விருப்பத்தின் அடிப்படையில அதை எதிர்கொள்கிறார்கள். அப்ப எனக்கு இதை வேண்டும், இதை அடைய வேண்டும் என்ற உந்துதல் வந்து நியாயவாதி என்ன சொல்றான்னா, அது ஆத்மாவினுடைய ஒரு குணம் அப்படிங்கிற மாதிரி அவன் கொண்டு வரான். ஆனா இங்க என்ன நம்ம இந்த இடத்துல நியாயவாதிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் ஏன் இப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அத்வைத வேதாந்தத்தை தவிர மற்ற எல்லோருமே வந்து ஆத்மாவினுடைய தன்மையை பிரிச்சு ஜீவாத்மாங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். நல்லா இங்க உள்வாங்கிக்கணும். ஆத்மாவை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க இல்லையா, இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அதுக்கு குணங்கள் இருக்கு, அது இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்ட்டு. அப்ப அதெல்லாம் ஏன் அப்படின்னா, அந்த இருமை நிலையில வந்தா எல்லாமே ஆத்மாவிடத்துல இருக்கிற மாதிரி தோணும். ஏன் அப்படின்னா, நம்முடைய அத்வைத வேதாந்தம் வந்து அந்த ஆத்மாவினுடைய வெளிப்பாடை வந்து அறிவா பாக்குது. ஆத்ம பிரகாசம் தான் அறிவு பிரகாசம். அப்ப அந்த ஆத்ம பிரகாசத்தினுடைய ஒளி பிரகாசத்தினால இங்க அனைத்தும் அறியப்படுவதாக பார்க்கறதுக்காகத்தான் இங்க இந்த பிரபஞ்ச படைப்பை வந்து தோற்றம் என்று சொல்லுது. அப்ப நம்ம அந்த அளவுக்கு ஹை லெவல் டெப்த் சப்ஜெக்ட் போயிட்டு இப்ப ஏன் நம்ம இந்த இடத்துல இதை எடுத்து ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இறைவனுடைய இரண்டு மாறுபட்ட கருத்துக்களை நம்ம பார்க்கணும். எப்படின்னா, இப்ப இறைவன் வந்து நிர்குணம் சர்க்குணம் அப்படிங்கிற ரெண்டு அம்சங்கள்ல இருக்கிறான். இப்ப நிர்குணஸ்வரூபமாக இருக்கின்ற இறைவனிடத்துல எந்த குணபேதங்களும் கிடையாது, அவன் பியூர் கான்சியஸ்னஸா வரான். பட் அதே இறைவன் வந்து இந்த உலகமாக பரிணமிக்கும் போது, அதாவது தன்னை இந்த உலகத்தில் தோற்றமாக தோற்றுவிக்கும் போது, தோற்றுவிக்கிறான்னா எப்படி பிரதிபிம்பிக்கிறான் தான் பார்க்கணும். நீங்க வந்து உடனே இறைவனே அப்படியே இந்த உலகமாக மாறிட்டான் அப்படின்னு நினைக்க கூடாது. இறைவனுடைய வைபவம் வந்து பிரதிபிம்பிக்கிற நிலையில அது சர்க்குணஸ்வரூபமா மாறுது. அப்ப நிர்குண வடிவா இருக்கின்ற இறைவன் வந்து சர்க்குணஸ்வரூபமா மாறுறதுனால தான் உங்களுக்கு இங்க இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் படைக்கப்படுது. அந்த சர்க்குண வடிவத்தில் தான் உருவங்களும் உண்டாக்கப்படுது. அப்படிதான் இங்க இறைவனை வந்து நம்ம சர்க்குண வழிபாடு பண்றோம். அதை நம்ம சகுண பிரம்ம வழிபாடு என்று சொல்லுவோம். நடைமுறையில பேச்சு வழக்குல சகுண பிரம்ம வழிபாடு என்று சொல்லுவோம். அது இன்னொரு வழிபாடு வந்து மானச நிர்குண பூசான்னு சொல்லுவோம். அதை வந்து ஆதிசங்கரனுடைய நூல் இருக்கு. நிர்குண பூசை, அதாவது குணங்கள் இல்லாத இறைவனை வழிபடுவது. இப்ப நம்முடைய அத்வைத வேதாந்தம் வந்து நிர்குண வழிபாட்டை தான் முன்னிறுத்தும், சகுண வழிபாடை முன்னிறுத்தாது. ஏன் அப்படின்னா, சகுண வழிபாடு வந்து குணபேதங்கள்ல இருக்கிற இறைவன், ஆனா நிர்குண வடிவாக இருக்கிறதுல இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், நான் இல்லை என்று நம்மை நாம் இழந்து விடுகின்ற வைபவம். அப்ப இந்த இரண்டு முரண்பட்ட கருத்து வேறுபாடுகளை முன்னிறுத்தி தான் இங்க சாஸ்திரம் நிறைய விஷயங்களை பேசும். நம்முடைய அத்வைத வேதாந்தத்துல நம்ம வந்து நிர்குணஸ்வரூபத்தை தான் முன்னிறுத்தி பேசுவோம், சகுண பிரம்மத்தை நம்ம முன்னிறுத்த மாட்டோம். அப்ப சகுண பிரம்மம்னு வர்றதுனால தான் நிறைய ஆத்மாக்கள் வந்துட்ட மாதிரி இவங்க முடிவு செய்யறாங்க. அந்த மாற்று மதவாதிகள், அதாவது நியாயம், வைசேசிகம், பௌத்தம், சமணம், அப்புறம் அது சமயங்கள் வழியில வரும்போது நிறைய சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், இப்படி பல சமயங்கள் இறைவனை வந்து சகுண பிரம்ம வழிபாட்டில் வச்சு இருமைகளால் இறைவனை பார்க்கிறார்கள். ஆனா இங்க அத்வைத வேதாந்தம் அப்படி இருமைகள்ல இறைவனை பார்ப்பதில்லை. ஏன்னா அவன் நிர்குண வடிவமாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நிர்குண நிலைப்பாட்டுல இங்க இறைத்தன்மை மட்டும்தான் இருக்கு, இறைவனுக்கு வேற இங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கறத இங்க அத்வைத வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவு. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி முரண்பாடான கருத்துக்கள் ஏன் முன்வைக்கப்பட்டன என்று நம்ம பார்க்கும்போது, துவைதிகளாக இருக்கிறதுனால அவங்க வந்து நம்ம மாதிரி இருக்கிற உடலையும் ஆத்மாவா பாக்குறாங்க. அதனாலதான் நம்மள ஜீவாத்மான்னு சொல்றாங்க, நீ ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மாங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீ புண்ணிய ஆத்மா அது பாவ ஆத்மாங்கிறாங்க. அப்ப நீ புண்ணிய ஆத்மானா இவன் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கிறதுனால இவன் புண்ணிய ஆத்மா, அவன் ஏதோ பாவம் செஞ்சிருக்கனால பாவ ஆத்மா அப்படின்னு அந்த ஆத்மாங்கிற வார்த்தையை கொண்டு போய் அந்த விஷயத்துல அட்டாச் பண்ண போய் தான் நமக்கு நிறைய ஆத்மாக்கெல்லாம் மாறிடுச்சு. ஆனா உண்மையில ஒரே ஆத்மா தான், பரமாத்மா மட்டும்தான் இருக்கார். அப்ப வந்து எதனால வந்து நாம ஒரே ஆத்மா தான் இருக்கு, இரண்டாவது ஆத்மா இல்லை என்று சொல்றோம் அப்படின்னு நான் இந்த ஸ்லோகங்களுக்கான கான்செப்டை உங்களுக்கு ஷார்ட்டா புரிய வைக்கிறேன். ஏன்னா பிரீஃபா அந்த ஸ்லோகத்திலேயே போகிறத விட அந்த கான்செப்ட் என்னங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் லகுவா புரியும் இல்லையா. அப்ப அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு நம்ம போகலாம். அடுத்த ஸ்லோகம் 90வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்மனோ மனசா யோகே ஸ்வாதுஷ்ட வசதோ குணாகா ஜாயந்தே அத பிரளியந்தே சுசுப்தே துஷ்ட சங்கயாத். இப்ப இங்க என்ன புரியணும் அப்படின்னா, ஆத்மா வந்து மனதோடு தொடர்பு கொள்ளும் போது முன் கர்ம வாசனைகளின் காரணமாக அறிவு, ஆசை, விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம் போன்ற குணங்கள் தோன்றுகின்றன. ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த கர்மத்தின் செயல்பாடு தற்காலிகமாக அடங்குவதால் அவைகள் ஒடுங்குகின்றன என்று பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஸ்லோகத்துல இந்த விஷயத்தை யார் பேசுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் அந்த நியாய வைசேசிகத்தின் கருத்து அப்படிங்கிறது நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது வித்யாரண்யரின் சித்தாந்தம் அல்ல அப்படிங்கிறதையும் இங்க நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், ஆத்மா மனதுடன் தொடர்பு கொள்ளும் போது முன் கர்ம வாசைகளின் காரணமாக அறிவு, ஆசை, விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம் போன்ற குணபேதங்கள் உண்டாக்கப்படுகின்றன என்று அவங்க சொல்லும் போதே ஆத்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டாங்க பாருங்க. அப்போ என்ன ஆயிடுது, ஆத்மா மனசோட தொடர்பு கொள்ளும் போது அப்படிங்கும் போது ஆத்மா வந்து ஏதோ மனசோட போய் ஜாயிண்ட் ஆயிடுதுங்கிற மாதிரி இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா. இது நம்ம அத்வைத வேதாந்தம் ஏத்துக்கிறது இல்லை. அது ஏன் அப்படி ஏத்துக்கிறது இல்லைன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது நான் சொல்றேன் இந்த கான்செப்ட் அப்படின்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப சொல்றேன் கேளுங்க, புரிகிற மாதிரி எப்படி இந்த கான்செப்டை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நமக்கு புரிகிற மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி தான் சொல்லணும். இப்போ நம்ம சினிமா தேட்டருக்கு போகிறோம், சினிமா தேட்டரில் வெள்ளை திரை இருக்கு. இப்போ அந்த வெள்ளை திரையில் வந்து ஒன்றுமே இல்லை, எந்த உருவமோ எந்த ஒளியோ எந்த விஷயம் இல்லாமல் அப்படியே பிளைன் ஸ்க்ரீன் ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வெள்ளை திரை தான் ஆத்மா, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், வெள்ளை திரை தான் ஆத்மா, அதில் எந்த களங்கமும் இல்லை எந்த கரையும் இல்லை, அது வந்து எதையாவது குணங்கள் அதில் இருக்கா, வெள்ளை திரையில் எந்த குணமும் இல்லை, அப்படியே பியூர் கான்சியஸ்னஸாக இருக்கா. இப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ரொஜெக்டர்லேருந்து ஒரு லைட் வருது, ஆப்போசிட்டில் ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கு, அந்த ப்ரொஜெக்டரில் ஒரு லைட் பீம் வருது, அந்த லைட் பீம் வந்து நேராக அந்த ஸ்க்ரீனில் படுது, ஒயிட் ஸ்க்ரீனில், ஒயிட் ஸ்க்ரீனில் பட்ட உடனே அது வெறும் பிளைன் லைட் இல்லை, அதுக்குள்ள ஒரு ஒளி ஒளி இருக்கு, அதாவது சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜி ரெண்டுமே அதுக்குள்ள இருக்கு. இப்போ அந்த லைட்டிலிருந்து வெளிப்பட்ட ஒரு ஒளி ஒளி தத்துவமானது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த வெள்ளை திரையில ஒரு திரைப்படத்தை இயக்குது, உடனே அங்கே ஒரு கதாபாத்திரங்கள் வருது, அந்த வெள்ளை திரையில கதாபாத்திரங்கள் கதைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த ஸ்க்ரீன்ல ஓடும். அந்த ஸ்க்ரீன்ல வந்து ஒரு கதாநாயகன் வருவான், ஒரு கதாநாயகி வருவா, ரெண்டு பேரும் டூயட் பாடுவாங்க, அப்புறம் குழந்தை பிறப்பாங்க, அந்த குழந்தை பெருசாகும், அது வேலைக்கு போகும், அப்படியே ஒரு குடும்பம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வீடு, அவங்களுடைய ஊர், அங்கே மலைகள் தோட்டங்கள் எல்லாம் காட்டுவான் அந்த ஸ்க்ரீனில். அப்புறம் அவங்க அப்படியே டூர் போவாங்க, அமெரிக்கா போவாங்க, அமெரிக்காவை காட்டுவான், இப்படியே பல விஷயங்கள் அந்த ஸ்க்ரீனில் வெள்ளை திரையில் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் அந்த பார்க்கின்ற திரைப்படம் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது, எல்லா சீன்ஸும் வருது போகுது, அதில் குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது, அப்படியே தீ பிடிச்சி திபு திபுன்னு எரியுது, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மழை பெய்கிற மாதிரி ஒரு சீன் வருது, அப்படியே பயங்கரமாக ஈரமாகுது. ஆனால் எது நடந்தாலும் அந்த வெள்ளை திரை மட்டும் ஒன்றும் ஆகாது. வெள்ளை திரையில் நீங்கள் குண்டு வெடித்தாலும் அது அப்படியே தான் இருக்கும், பலமான மழை பெஞ்சாலும் அது அப்படியே தான் இருக்கும், அதில் கதாநாயகனும் கதாநாயகன் டூயட் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும், அவங்க குழந்தை பெற்றாலும் அது அப்படியே தான் இருக்கும், அவங்க டூர் போனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாமே அந்த வெள்ளை திரையில் எவ்வளவு பிம்பங்கள் ஓடினாலும் அது சம்மந்தப்படாமல் அது சும்மா தான் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா, அந்த வெள்ளை திரையிலிருந்து வந்த அந்த வெளிச்சத்தில் வந்த ஒளி ஒளி தான் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட விஷயங்கள் எல்லாம் உண்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த ஒளி ஒளியினால் தோன்றுகின்ற விஷயம் வந்து அந்த வெள்ளை திரையினுடைய அதிஷ்டானத்தில் தான் தெரியுமே தவிர, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த சினிமா தேட்டருக்கு போகிறேன், அந்த ப்ரொஜெக்டரை எடுத்து அப்படியே மேலே வானத்தை பார்த்து திருப்பி விடுறேன், இப்போ அங்கே படம் தெரியுமா, வானத்தை பார்த்து நான் திருப்பி விட்டுட்டேன் அப்படின்னா, அங்கே அதை தடுப்பதற்கான ஒரு ஊடகமே இல்லையல்ல, எந்த அதிஷ்டானமும் அங்கே இல்லையல்ல, எந்த ஆதாரமும் இல்லையல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ப்ரொஜெக்டரை வந்து நான் திருப்பி விட்டேன் வானத்தை பார்த்து, அங்கே பீம் போகும், அதே லைட் பீம் போகும், ஆனால் அங்கே கதாநாயகனோ கதாநாயகியோ மலைகளோ மலர்களோ எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த பீம் மட்டும் போயிட்டே இருக்கும். அப்போ அது யூஸ்லெஸ்ஸாக தான் அந்த பீம் இருக்கு. அப்போ அந்த யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற பீம்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை எதனுடைய அதிஷ்டானத்தில் பார்க்க முடியும்னா, வெள்ளை திரைங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படம் பார்க்க முடியும். வெள்ளை திரை இல்லாமல் நீங்கள் ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை படமாக எடுத்து வச்சிருக்கலாம், ஆனால் ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. அப்போ இந்த விஷயம் புரியுதுங்களா? இது அப்படியே நடைமுறையில் பார்க்கறது எப்படின்னா, அறிவுங்கிறது வெள்ளை திரை, அந்த அறிவு தான் ஒயிட் ஸ்க்ரீன், ஆனால் மைண்டு தான் ப்ரொஜெக்டர். இப்போ மைண்டுங்கிற ப்ரொஜெக்டர் என்ன பண்ணுதுன்னா, யூனிவர்ஸில் கிரியேட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்குது, படம் ஓட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ யூனிவர்ஸில் கிரியேட் பண்ணி அங்கே கேலக்சி இருக்குது, சூரியன் இருக்குது, சூரியனை சுற்றி இத்தனை கோள்கள் இருக்கிறது, அப்புறம் அந்த கோள்களில் பூமி என்ற ஒரு பந்து இருக்கிறது, அந்த பந்திலே ஜீவராசிகள் வாழ்கிறது, அதில் மனிதர்கள் இருக்கிறார்கள், அதில் நான் ராமசாமி வாழ்கிறேன், நான் குப்புசாமி வாழ்கிறேன், நான் கமலா வாழ்கிறேன், விமலா வாழ்கிறேன் என்று மனிதர்கள் தன்னை அபிமானிக்கின்ற ஒரு வாழ்க்கை சுழற்சி மனதின் அடிப்படையில் நிகழ்ந்தாலும் அதற்கு ஆதாரம் அறிவு. அப்ப அறிவு இல்லாம எந்த அனுபவங்களும் இங்க கிடையாது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ஊடகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பாடி மைண்டை யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்துல படத்தை ஓட்ட முடியும், இல்லைன்னா படம் ஓடாது. அப்ப வெறும் ஒயிட் ஸ்கிரீன் மட்டும் தியேட்டர்ல இருந்தா ப்ரொஜெக்டர் ஆன் ஆகலைன்னா படம் ஓடாது. உதாரணத்துக்கு இப்ப படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுது, அப்ப உடனே உங்களுக்கு எவ்வளவு பெரிய பயங்கரமான சீன், மலையே பயஞ்சுக்கிட்டு இருக்குது அல்லது ஒரு குண்டை வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் ஸ்கிரீன்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். டக்குன்னு பவர் கட் ஆகுது, ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் வெறும் ஒயிட் ஸ்கிரீன் தான் தெரியும். அப்ப என்னாச்சுங்க, எல்லாம் காணுமே? ஆமாங்க, ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க, திருப்பி அவர் போடுவார் படம் அப்படின்னு நம்ம எப்படி தியேட்டர்ல உட்காந்துருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் நாம நைட்டு தூங்க போன உடனே ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிடுது, உலகம் மறைஞ்சு போயிடுது. அப்போ ஆத்மாவின் அதிஷ்டானத்துல படம் ஓட மாட்டேங்குது. ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிடுச்சுங்கிறதுனால வெள்ளை ஸ்கிரீன் இல்லாம போயிடுச்சா? அப்போ வெள்ளை ஸ்கிரீன் இருக்கத்தான் செய்யுது, ஆனா அதுல படம் இல்லை, அவ்வளவுதானே. அப்ப அது மாதிரி நீங்க தூங்கிட்டீங்கன்னா ஆத்மா இல்லாம போயிடுமா? நீங்க தூங்கிட்டீங்கன்னா அறிவு இல்லாம போயிடுமா? அறிவு இருக்கத்தான் செய்யும். அந்த ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்குறதுக்கான அந்த ஊடகம் கிடைச்சா நீங்க படம் பார்க்கலாம், இல்லைன்னா அந்த இமேஜினேஷன் உங்களால ஓட்ட முடியாது, கற்பனை கதாபாத்திரங்களை ஓட்ட முடியாது. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், இந்த தூக்கமும் மரணமும் இதைத்தான் செய்யுது. மைண்டுன்னு ஒண்ணு வந்தா தான் உலகம் உண்டாகுது, மைண்டு இல்லாம போயிட்டா உலகம் இல்லாம போயிடுது. அப்ப இதை வந்து நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் மிக சிறப்பான ஆராய்ச்சியை மேற்கொண்டு என்ன சொல்ல வருது, இங்க உண்மையில அந்த வெள்ளைத்திரை தான் இருக்குதுப்பா, நீ வந்து ஒரு வடிவத்தை உண்டு பண்ணி அந்த வெள்ளைத்திரையில ஓட்டி பாக்குற, ஓட்டி பார்க்கும்போது அதுல வர்ற சீன் பை சீனை வந்து பார்த்து கதற, சந்தோஷப்படுற, சிரிக்கிற, இது எல்லாம் மைண்டினுடைய பிளே. அப்ப இப்ப நாம என்ன பண்ணணும், இப்ப அந்த வெள்ளைத்திரைங்கிற நிலைப்பாட்டுல வெள்ளைத்திரை மாத்திரம்தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த படம் வந்து போலியானதுங்கிறதையும் யாரு அறிந்து கொள்ள முடியும் அந்த சினிமா தியேட்டர்ல? அப்படின்னா ஒரு பெஞ்சு அறிஞ்சிக்குமா, இல்ல அந்த சினிமா தியேட்டரை சுத்திக்கிட்டு இருக்கிற நாய் புரிஞ்சுக்குமா, இல்ல மனிதன் புரிஞ்சுக்குவானா அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். சினிமா தியேட்டர்ல இருக்கிறதுல எது நித்தியமான பொருள், எது வந்து போகின்ற அநித்தியமான பொருள் அப்படிங்கிறத நீங்க தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த வெள்ளை திரை மட்டும்தான் எப்பவுமே இருக்குங்க, பர்மனண்டா இருக்குங்க, ஆனா படம் மட்டும் மாத்திக்கிட்டே இருப்பாங்கங்க. இப்ப வந்து கமல்ஹாசன் படம் ஓடிக்கிட்டு இருக்குங்க, ரெண்டு நாள் கழிச்சோ அல்லது ஒரு வாரம் கழிச்சோ மாத்திடுவாங்க. அப்புறம் ரஜினிகாந்த் படம் வந்துடும், அப்புறம் ரஜினிகாந்த் படத்தை தூக்கிட்டு சிவாஜி கணேசன் படத்தை போடுவாங்க. இப்படியே மாத்தி மாத்தி படங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கதாபாத்திரங்கள் மாறலாம், என்ன சீன்ஸ் வேணா மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனா வெள்ளை திரை மட்டும் மாறுவதே கிடையாது. அப்ப வெள்ளை திரை மாறாமல் அப்படியே இருக்கிறது, ஆனால் அதில் வருகின்ற கதாபாத்திரங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன காரணம், இந்த பக்கம் ப்ரொஜெக்டர், அந்த பக்கம் வெள்ளை திரை. அப்ப இது ரெண்டையும் தெரிந்து கொள்ளுகின்ற ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் யாருங்க? அவன் தான் படம் பார்க்கிற பார்வையாளன். அப்ப அந்த பார்வையாளன் அந்த படத்தை பார்த்து முடிவு பண்றான், வெள்ளை திரையில ஒண்ணுமே இல்லை, ப்ரொஜெக்டர் ஆனானா படம் வரும். அந்த நிலையை இப்ப நமக்கு புரிய வைக்கிறாங்க வேத ரிஷிகள். எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, இப்ப அந்த ஊடகத்தை எடுத்துக்கிட்டு நீ தான் வந்திருக்கிற, வந்து இந்த உடலையும் மனசையும் கொண்டு இப்ப நீ ரெண்டையும் பாரு. அறிவின் அதிஷ்டானத்துல மனசு வேலை செய்யுது, அப்ப மனம் இருப்பதனால உலகம் உண்டாகுது, மனம் ஆஃப் ஆச்சுன்னா உலகம் மறைஞ்சிடுது. அப்ப எது இருக்கும், அறிவு மாத்திரம் தானே இருக்கும். அப்ப இதை உன்னால புரிந்து கொள்ள முடிந்தால் நீ மனித பரிமாணத்தின் உயர் பரிமாண அறிவை அடைந்து விட்டாய், நீ ஜீவன் முக்தன் அப்படின்னு நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது. இல்ல எனக்கு இது புரியவே இல்லைங்க அப்படின்னா நம்ம அஜ்ஞானி என்று வேதாந்த சாஸ்திரம் ஆழமா அறிவுறுத்துது. அப்ப இந்த அடிப்படை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க எல்லாம் அறியும் அறிவாக அந்த அறிவு இருக்கு, அந்த அறிவு மாத்திரம்தான் இருக்கு என்று யார் ஒருவன் அறிகிறானோ அவன் அந்த அறிவாக மாறிவிடுகிறான். அவ்வளவுதான் விஷயம். ஓமானமா உங்களுக்கு வெள்ளை திரையும் அந்த திரைப்பட ஓமானங்களையும் வச்சு நம்ம உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னாலும் அந்த கான்செப்டை இதோட பொருத்தி பார்த்து இப்ப நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, துவைதிகள் என்ன சொல்றாங்கன்னா மைண்ட் லெவல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. துவைதிகள் பூரா மைண்ட் லெவல்லயே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனதுல வந்து அவங்களுக்கு என்னென்ன காட்சிகள் மாறுதோ அதையே எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆயிரம் ஆயிரம் விளக்கங்களை கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப அப்படிதான் கொடுக்குறான். ஒருத்தர் என்ன சொல்றான், ஜடம் தான் ஆத்மாங்கிறான். ஒருத்தர் இல்ல இல்ல அறிவு தான் ஆத்மாங்கிறான். ஒருத்தர் இல்ல இல்ல ஜடமும் அறிவும் சேர்ந்தது தான் ஆத்மாங்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கிறது எதாவது அடிப்படையில்ன்னா இருமை நிலையில. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, அந்த ஜனம்தான் ஆத்மான்னு சொல்றவன் யாரு, அந்த அறிவு தான் ஆத்மான்னு சொல்றவன் யாரு, அந்த ஜனம்தான் ஆத்மா இல்ல இல்ல அறிவு தான் ஆத்மான்னு ரெண்டும் மிக்ஸ் ஆகிதான் இருக்குங்க, அதுதான் ஆத்மான்னு சொல்றவன் யாரு? அப்ப என்ன வேணா நீ சொல்லுப்பா, அதெல்லாம் சொல்றதுக்கான ஒரு அதிஷ்டானம் வேணும்ல, அந்த அதிஷ்டானம் தான் இங்க உண்மையிலேயே ஆத்மா. மற்றபடி நீ சொல்றதெல்லாம் ஆத்மாவா ஆயிடாது. அப்ப நாம எதெல்லாம் ஆத்மான்னு சொல்றோமோ அது எப்படி ஆத்மாவா ஆகும்? அப்ப அதனாலதான் ஜீவாத்மாங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றோம். ஏன் ஜீவாத்மாங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா, சொல்றவன் தான் உண்மையிலேயே பரமாத்மா, ஆனா இவன் தோற்றுவித்து கொண்ட தோற்றத்துல போய் ஆத்மாவை உள்ள இருத்தி பாக்குறதுக்கு அது எப்படி ஆத்மாவா ஆகும்? அப்படி அது ஆத்மாவா ஆகிட்டா அது அழிந்து போகக்கூடிய பொருள் அல்லவா, வந்து போகின்ற பொருள் அல்லவா, அது எப்படி சாஸ்வதமா இருக்கும், சத்தியமா இருக்கும்? அது நிச்சயமாக ஆத்மாவாக இருக்க முடியாது. ஏன்னா இப்ப ஜீவாத்மா அப்படின்னு சொல்ற நிலையில கூட ஜீவன் என்ன அப்படியே பர்மனண்டா இருக்கிறானா இல்லையே, இறந்து போறான்னு தானே சாஸ்திரத்துல துவைதிகள் சொல்றாங்க. உடம்பெடுத்து வந்தான், ஆனா இந்த உடம்பை விட்டுட்டு ஆத்மா வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறான். அப்போ அவன் பல ஆத்மாக்களை உருவாக்கி அந்த ஆத்மா வெளியே போகுது, அப்புறம் திருப்பி வேற ஒரு உடம்புல அந்த ஆத்மா பூந்துக்குது அப்படிங்கிறான். அப்படி பூதும் போது அது உடம்புக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி பூந்துக்குதுங்கிறான். இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகல பாருங்க, மிஸ்மேட்ச் ஆகுதுல்ல. இப்ப எப்படி இதை நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, அவங்க சொல்ற கான்செப்ட் படியே இப்ப எறும்புல இருந்து ஒரு ஆத்மா வெளியே போகுதுன்னா அடுத்த உடம்பு வந்து அது எறும்பு சைஸ்ல எடுக்குமா இல்ல யானை சைஸ்ல எடுக்குமா, யோசிச்சு பாருங்களேன். அதாவது இதுதான் சாஸ்திர விசாரணை. இப்ப எறும்புல இருந்து ஆத்மா வெளியே போன உடனே அதனுடைய சைஸ் எறும்பு சைஸ்ல தான் இருக்கும். அப்ப அது எப்படி யானை ஆத்மாக்குள்ள பூதுமா? பூதவே பூதாது. அப்ப என்ன நடந்துரும்னா கான்செப்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். இந்த ஆத்மா வந்து அடுத்த உடலுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப எறும்பு ஆத்மா எறும்பாவே தான் பிறக்கணும், யானை ஆத்மா யானையாவே தான் பிறக்கணும், அப்புறம் மனித ஆத்மா மனிதனாவே பிறக்கணும். இப்படி ஒரு சார் இருக்கிறாங்க, அதையும் நம்புறாங்க. ஒரு சார் அதையும் நம்புறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான மூடத்தனம் என்று நம்முடைய அத்வைத வேதாந்தம் சொல்லுது. ஏன் அப்படின்னா லாஜிக்கா யோசனை பண்ணி பாருங்க அது எப்படி மேட்ச் ஆகும். இப்போ உண்மையா வந்து அப்படி இருந்தா என்ன ஆகும்னா, அந்த நிலைப்பாட்டை நீங்க நினைச்சு பாருங்க, துவைதிகளாவே இருந்து நினைச்சு பாருங்க. அப்ப கடவுள் வந்து ஒரு சைக்கோன்னு சொல்லலாம். கடவுளை ஏன் கடவுளை வந்து சைக்கோன்னு சொல்றோம் அப்படின்னா, அவன் பாருங்களேன் எறும்புடைய ஆத்மாவை எறும்புக்குள்ளேயே கொண்டு போய் அதை நரக வேதனைக்கு உட்படுத்துறான், பூச்சியினுடைய ஆத்மாவை பூச்சிக்குள்ளேயே கொண்டு போய் அதை கஷ்டத்தையே உட்படுத்துறான், அப்புறம் ஆட்டனுடைய ஆத்மா கோழியுடைய ஆத்மா எல்லாம் கோழிக்குள்ளேயே கொண்டு போய் ஆட்டுக்குள்ளேயே வச்சு வச்சு அதை அடிக்கடி அடிச்சு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் வந்து அவன் இந்த மாதிரி உயிர்களை வதை பண்ணி அந்த உயிர்கள் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது கடவுள் சைக்கோ இல்லாம வேற யாரு? ஏன்னா இப்ப மனிதன் வந்து அப்போ என்ன செஞ்சதுனால மனித உடம்பு கிடைச்சது, அது என்ன செஞ்சதுனால அது கோழி உடம்பு எடுத்துச்சு, அப்புறம் அந்த எறும்பு பூச்சி எல்லாம் என்ன பண்ணதுனால அவளை வேதனைப்படுது, அது மிதிப்படுது அடிப்படுது, அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பு பாருங்க. அப்படி இருக்குமா கடவுளுடைய படைப்புல? அப்படிதான் அந்த சிஸ்டம் இருக்குமான்னா அப்படி இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த உலகம் என்பது படைக்கப்படவே இல்லை, படைக்கப்பட்டிருந்தால் தானே கடவுள் வந்து சைக்கோன்னு சொல்லணும். ஆனா இங்க என்ன விஷயம்னா, இதெல்லாம் நம்முடைய மைண்டு தான் படைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது எறும்புல இருக்கிறது எறும்பு ஆத்மா, யானையில் இருக்கிறது யானை ஆத்மான்னு சொல்லிக்கிட்டு இறந்த பிறகு அந்தந்த உடம்பே தான் போகுங்கிறது, இறந்த பிறகு வேற ஒரு உடம்புல போய் பூந்துக்குதுங்கிறது, இறந்த பிறகு வந்து இன்னொரு உயிரோடு இருக்கிற உடம்புக்குள்ள போய் இந்த ஆத்மா பூந்துக்குதாமா, அதனால அவங்களுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சாமா, அப்ப இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு உடம்புக்குள்ள ரெண்டு ஆத்மா பூந்துக்கலாம் அப்படின்னா ஏன் ரெண்டு பேய் தான் இருக்கணுமா, நாலு பேய் உள்ள வரட்டுமே, இன்னொரு ரெண்டு ஆத்மா உள்ள விடுங்க, அப்ப மகா பேயா மாறட்டும், சாதாரண பேய் இல்ல மகா பேயா மாறலாம்ல. அப்ப இது மாதிரி எல்லாம் இவர்கள் வந்து ஒரு மூடத்தனத்திலேயே மனிதர்கள் வந்து இப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா நம்ம அத்வைத வேதாந்தம் இதை அப்படியே ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்மள வந்து புத்திசாலிகளா மாத்த சொல்லுது, விசாரணை பண்ணி பாருங்குது. அந்த அத்வைத வழியில தான் திருவள்ளுவர் வர்றதுனால தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப நீ அப்படி இப்படியே ஒருத்தர் சொல்றதை கேட்டுட்டு அதை நடைமுறைப்படுத்தினா அப்புறம் நீ எதுக்கு மனித பிறவியில வரணும், மிருகமாவே வாழலாம்ல. ஏன்னா மிருகம் அப்படித்தானே வாழுது. மிருகம் பொறுத்த வரைக்கும் இப்ப நாயோ ஒரு பசுவோ நீங்க பழக்கும் போது என்ன பண்ணும், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும், சிட்டுன்னா உட்காரும், ஸ்டாண்டுனா எழுந்திருக்கும், ஜம்ப்னா ஜம்ப் பண்ணும். அப்ப மனிதனும் இதே மாதிரி இன்னொருத்த சொல்றதை கேட்டுக்கிட்டு அவன் சொல்ற மாதிரியே ஆடிக்கிட்டு உட்காந்துருந்தான்னா அதுக்கு எதுக்கு மனித பிறவின்னு கேட்கும். ஏன்னா இது வந்து மதவாதிகள் வந்து அப்படிதான் மனிதர்களை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் அவங்க எல்லாம் வந்து அதுக்கான சாஸ்திரங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான நூல்களை வந்து பைபிள்ங்கிறாங்க, குரானுங்கிறாங்க, பகவத்கீதைங்கிறாங்க, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நூல் எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் சிறப்புன்னு சாதிக்கிறாங்க. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது, அது மதவாதிகளுடைய கோட்பாடு. உண்மையிலேயே வந்து நீங்க பகவத்கீதையே நிறைய பேர் துவைதத்துல தான் எழுதி வச்சிருப்பான், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இப்படி சொன்னாரு, ஆத்மாக்கள் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. இவங்களா வந்து உருவாக்கிக்கிறது. மெயினா வந்து பகவத்கீதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நூல்கள்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா எல்லாம் இருமைகள் இருக்கும். ஏன் இருமைகள் இருக்கும்னா அவங்க அப்படியே நூலை வந்து மாத்தி எழுதுவாங்க. காரணம் என்ன, அவங்க கிட்ட மேன் பவர் இருக்கு, மணி பவர் இருக்கு, எப்படி வேணா நூலை மாத்தி எழுதலாம், அவங்க தேவைக்கு அவங்க எழுதிக்குவாங்க. அதாவது கடவுள் வந்து பரமாத்மா, நாமெல்லாம் கடவுளுடைய தொண்டர்கள், தாசர்கள் அப்படிம்பாங்க. அப்ப வந்து அவர் அவர் தான் தலைவர், நம்மளாம் தாசர்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு வைணவ சித்தாந்தத்தை வந்து உருவாக்கி அதுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே உண்டு பண்ணி அது பல கோடிகள்ல இன்னைக்கு பழங்கிட்டு இருக்கு, வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, மெஜாரிட்டியாவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க நான் தனிப்பட்டால் போய் அதை மாற்று கருத்து சொன்னா உலகம் ஏத்துக்காது. மெஜாரிட்டியான கிறிஸ்டியானிட்டி பீப்புள், இஸ்லாத்து பீப்புள் கிட்ட போய் பகவத்கீதை உள்ள நுழையுது. அது ஒரு வகையில நம்மளுடைய இந்து தர்மத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதுனால நம்ம அப்ரிசியேட் பண்ணிட்டு கடந்து போலாமே தவிர உண்மை அதுவும் கிடையாது தானே. ஏன்னா இப்ப பாரத தேசத்துலதான் சனாதன தர்மத்தினுடைய இவ்வளவு விஷயங்கள் புதஞ்சிருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க போய் பகவத்கீதையை ஒருத்தன் கீதை படிக்கிறான், ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல சேர்றான் அப்படின்னா நம்ம அதை வரவேற்கிறோம். ஆனா அப்படி சேர்றவனும் என்னவா மாறுறான், துவைதியா தான் மாறுறான். அப்ப எனக்கு மேல கடவுள் தலைவர், நான் அவருக்கு தாசன் என்று தொண்டன் ஆயிடுறான். ஆனா இதுதான் முடிந்த முடிவான்னு கேட்டா இல்லவே இல்லை. ஏனென்றால் அந்த நிலையிலையும் அவன் வந்து தன்னை தொண்டனாகவே கடவுள் கீழேயே வச்சிருந்து மீண்டும் கீழ்பரிமாணத்துக்கு தான் போறான். அவன் கடவுளை உண்மையிலே உணரல, ஒரு உருவத்துக்குள்ளேயே பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்துட்டு உடம்பு விட்டுறான். அப்போ அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற கற்பனை உலகத்துக்கெல்லாம் போக முடியுமானா, எப்படி போக முடியும், அப்படி வைகுண்டத்துல பெருமாள் பள்ளி கொண்டிருக்காரா, மகாலட்சுமி கால் எழுத்திட்டு இருக்காளா, மகாலட்சுமி ஒரு வேலையே கிடையாதா, யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீட்டில் நான் வந்து காலை ரீட்டி படுத்துட்டு என் பொண்டாட்டி டெய்லி கால் எழுத்தி விடுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க வீட்டில், ஏன் உனக்கு ஒரு வேலையே இல்லையா, அவள் கால் எழுத்திட்டே இருந்தா அவள் ஒரு மனுஷியா பாரு கொஞ்சமாவது அப்படின்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா. அப்ப சராசரி மனிதனா நமக்கே இப்படி இருக்கும்போது கடவுளுக்கு அப்படி ஒரு ஈகோ இருக்குமா, நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு கால் எழுத்திட்டு உட்காந்துருக்கணும் மகாலட்சுமி பக்கத்துல அப்படின்னு சொல்லுவாரா. சும்மா ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள், இதெல்லாம் எல்லாம் ஒவ்வொன்றையும் உருவாக்கிக்கிட்டு மக்கள் மனம் போன போக்குல வாழ்றாங்க. நாம் இங்க வந்து அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா அப்படியெல்லாம் வாழக்கூடாது, விசாரணை பண்ணி பாருங்க, விவேகத்தால விழிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அதனால இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப ஆழமா ஆராய்ந்து தத்துவார்த்தமா உள்ள ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா துவைதிகள் வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை நிறைய முன்வைப்பாங்க. அந்த முன்வைக்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ள நம்ம ரொம்ப ஆழமா போக போக அதிக குழப்பங்கள் தான் உண்டாகும். ஏன்னா அவங்க தேவையில்லாம கருத்துக்களை மக்கள் இடத்துல ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அத்தனை கருத்துக்களும் நம்முடைய அத்வைத வேதாந்திகள் உடைச்சிடுறாங்க, அதை தான் நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய விஷயங்களை இப்ப இந்த சாஸ்திர ரீதியா புரிய வச்சிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா அந்த சினிமா ப்ரொஜெக்டர் மூலமா உண்மை நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க உண்மையா வெள்ளை திரை ஒண்ணு இருக்கு, திரைப்படம்ங்கிற ஒரு ப்ரொஜெக்டர் மூலமா படம் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த வெள்ளை திரை இருப்பதனால்தான் படம் ஓட்ட முடியும். அப்ப வெள்ளை திரையும் படமும் ஓடுவதை பார்ப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால படம் ஓடுறதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ படம் ஆஃப் ஆச்சுன்னா அங்கே வெள்ளை திரை மட்டும் தான் இருக்குதுங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இங்கே எது நித்தியமாக எப்போவுமே இருக்குது, வெள்ளை திரை நித்தியமாக இருக்குது, தேட்டரில் படம் வேணால் மாறிக்கிட்டே இருக்கலாம். அதை ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான், அவன் வந்து அந்த சினிமா தேட்டரில் வந்த ஒரு அறிவாளி. மற்றவன் அதை புரிஞ்சிக்கல, அந்த சினிமாவையே மூழ்கிட்டான். அப்படியே அந்த கொலை நடக்கும்போது இவன் பதறான், அங்கே சோகம் நடக்கும்போது அவன் துடிக்கிறான், அங்கே ஆக்ஷன் வரும்போது இவன் எகிறான். அந்த சினிமாவோடு சினிமாவோ போய் ஒருத்தன் இணைஞ்சிட்டான் அப்படின்னா அவன் அஜ்ஞானி. அதாவது இங்க ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, சினிமா தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாக்குறதும் அப்படியே அந்த படத்துல போய் பூந்துக்கிறதுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இங்க வாழ்க்கையில அப்ளை பண்றது, அதை இப்படி புரிய வைக்கிறோம். அப்ப வாழ்க்கையில இங்க உலகம் என்ற ஒரு திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த உலகம் என்ற திரைப்படத்துல பல கதாபாத்திரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் வெறும் தோற்றம் தான், அது எதன் அதிஷ்டானத்துல ஓடிக்கிட்டு இருக்கு, வெள்ளை திரை என்ற அறிவின் அதிஷ்டானத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அறிவு இருக்கிறதுனால படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இதை யார் அறிவான், உயர்பரிமாண அறிவை கொண்ட மனிதன் அறிவான். அப்ப இந்த விசாரணை பண்ணி விவேகத்தால விழித்து கொண்ட எந்த மனிதன் இதை அறிகிறானோ அவன் ஜீவன் முக்தன் அறிவாளி, அவன் தான் பிரம்மம். ஏன்னா எல்லாம் அறியும் அறிவாய் அவனே இருக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் என்னுடைய அதிஷ்டானத்துல இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் பயன்படுத்துற ஊடகம் தான் இந்த உடலும் மனசும், அப்ப இங்க இருப்பது இருப்பு மாத்திரமே, அந்த இருப்பின் வெளிப்பாடு தான் இங்க அறிவு பிரகாசமா இந்த உடல் மனம் என்ற ஊடகத்தின் வழியாக வெளிப்பட்டு உலகத்தை உண்டு பண்ணி பார்க்குது அப்படிங்கிற அந்த நிலை, உணரப்பட்ட நிலையில உடனே லிபரேஷன் இம்மிடியட்டா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒண்ணுமே வேற எதுவுமே தேவையில்லை. காரணம் என்ன, அவன் ஜீவன் முக்தன், புரிஞ்சிடுச்சு இவ்வளவுதான் விஷயம் அப்படின்ட்டு அந்த நிலையில அவன் அடுத்த நிமிஷம் அங்க என்ன செய்யறதுக்கு இருக்கு, எல்லாம் தோற்றம் தான். அப்போ அதை தோற்றம்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த உடலையும் மனசையும் வேடிக்கை பார்ப்பான். எந்த உடலையும் மனசையும், எந்த உடம்பு வழியா இந்த ஞானத்தை அடைஞ்சானா அந்த உடலும் மனசும் கூட ஒரு கருவி தான். அதை வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா வானத்தில் இருக்கிற சூரியன் அதனுடைய வேலையை செய்து, சந்திரன் அதனுடைய வேலையை செய்து, இந்த உலகத்துல பூமிங்கிற பந்து அதனுடைய வேலையை செய்து, அதுக்குள்ள எத்தனையோ ஜீவராசிகள் அதனுடைய வேலையை செய்து, அதுல இந்த உடலும் மனமும் ஏதோ ஒரு வேலையை செய்து, ஆனா எல்லாம் என்னுடைய இருப்புனால இங்க வேலையை செய்துட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சு போன பிறகு தனித்துவமான அபிமானம் அங்க இருக்காது. அதாவது இதுதான் என்னுடைய உடல், நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஈகோ வந்து அந்த வினாடியே மறைஞ்சு போயிடும். அப்ப இங்க இருப்பதெல்லாம் வெறும் தோற்றம் தான். அப்ப அதை பிடிச்சுக்கிட்டு இம்பார்ட்டன்ஸா அதை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப இங்க வருவதும் இல்லை போவதும் இல்லைங்கிறது நல்லா புரியும். அந்த நிலையில அவன் பிரம்மமாவே மாறிடுறான். அவன் தான் ஜீவன் முக்தன் என்று பெயர். அவனுக்கு உடம்பும் கிடையாது, அதனால அவனுக்கு விதேக முக்தன் என்றும் பெயர். விதேக முக்தன் சொல்றோம், தேகமற்ற நிலையிலையும் அவன் தான் இருக்கிறான். அப்ப அந்த நிலையை நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறது அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான கருத்து. இதை நீங்க எல்லாம் நல்லா உள்வாங்கிக்கோங்க. அப்ப இந்த நிலையில நம்ம இதை 90வது ஸ்லோகத்தோட இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம். பட் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சினிமான்னு வந்துட்டு அதுல வந்து நல்ல சீனும் இருக்கும் கெட்ட சீனும் இருக்கும், ஆனா அது நல்லது கெட்டதுன்னு பாக்குறத கூட அது படம்னு பாத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது நல்லது கெட்டதுன்னு அதை பிரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லது வரும்போது சந்தோஷத்தை கொடுக்கும், கெட்டது வரும்போது துக்கத்தை கொடுக்குது. இல்ல சினிமாவில கதாநாயகன் வந்து சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, கதாநாயகன் அழுதானா நீங்க அழுவுறீங்க. அப்ப என்ன காரணம், அந்த படத்துல போய் மூழ்கிட்டதுனால. அதுவே மூழ்காம நீங்க அந்த படத்தை படமா பாத்தீங்கன்னா அவன் சிரிச்சாலும் நீங்க சிரிக்க போறதில்ல, அவன் அழுதாலும் நீங்க அழ போறது இல்ல, உங்களுக்கு தெரியும் அது படம் அப்படின்னு. அந்த நிலையை இங்க நம்ம உணரணும் அப்படிங்கிறதா இங்க அத்வைத வேதாந்தம் சொல்லுகின்ற ஆழமான கருத்து. அப்ப இதை நீங்க எல்லாம் உள்வாங்கி நடைமுறைக்கு வாங்க. இப்ப இன்றைக்கு வந்து இந்த சித்திர தீபத்துல 90வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யறேன். நாளை வகுப்புல மீண்டும் தொடங்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.